SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் டாக்டர் ராஜலிங்கம் அவர்களே.
வணக்கம்.
முதல்ல வந்து எஸ்பிஎஸ் ஒலிப்பதிவு கூடத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்களை வரவேற்கிறோம். இப்போ உங்கள் புத்தகங்கள், இந்த இரண்டு புத்தகங்களையும் வாசிக்கும் போது நீங்கள் நிறைய வாசிச்சிருக்கிறீங்க, அது தெரியுது. அதே மாதிரி நிறைய தரவுகளோட அந்த தகவலை நீங்கள் முன் வச்சிருக்கிறீங்க.
ஓகே.
ஒரு இலகுவான ஒரு மொழி நடை எப்படி வந்து முதல்ல வாசிக்கிறதுக்கு ஆர்வம் வந்தது உங்களுக்கு?
வாசிக்கிறதுக்கு ஆர்வம் நான் படிக்கும் பொழுதே அந்த ஆர்வம் என்னுடைய சிறுவயதிலிருந்தே அந்த ஆர்வம் இருந்தது. அதாவது படிப்பை விட பத்திரிகைகள், தமிழ் பத்திரிகைகள், கல்கி, ஆனந்த விகடன், குமுதம் போன்ற பத்திரிகைகளை படித்து, பின்பு ஆசிரியர்கள் கல்கியினுடைய நாவல்கள், மணிவண்ணன் அப்படி, அது அகிலன் இது போன்ற ஆசிரியர்களினுடைய நாவல்களையும் இடையிடையே வாசித்து ஒரு வாசிப்பு தன்மையை ஏற்படுத்தி கொண்டேன். நகைச்சுவையாக சில சில விடயங்களை எனக்கு எனக்கு கிடைக்க எடுக்கக்கூடியதாக இருந்தது. திரு தென்கட்சி சுவாமிநாதன், அதற்கு முதலாக புத்தகத்திலே நான் சொன்னது போல் ஆச்சா ஞானசம்பந்தன் அவருடைய பேச்சு நான் கேட்க சந்தர்ப்பங்களை தான் சிறுவனாக இருக்கும் பொழுது. அப்பொழுது நான் இந்த தமிழிலே இவ்வளவு இனிமை இருக்கிறதா என்றதை அப்போதே எனக்கு எண்ணி அறியாமலே எனக்கு அதோட ஈர்ப்பு வந்தது.
சரி, வாஸ்திங்க, சரி இதை நூலாக எழுதணும், நூலாக வெளியிடணும் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணீங்க?
நான் அதிகமாக என் பணியாற்றிய இடங்களெல்லாம் கவர்மெண்ட், அதாவது அரசாங்க உத்தியோகங்கள்லாம் இருந்தது. அதில் இருந்து நான் என்ன எழுத நினைத்தவனோ அதை எழுத முடியாமல் இருந்தது. நான் இழைப்பாறிய பிறகுதான் என் மனதில் இருக்கிறதை நான் எழுதக்கூடிய இருந்தது. சுகி சிவம் என்பவரின் பேச்சாளர், அவர் சொல்லுவார், நீ மனதில் துவக்கி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் எழுத்து வடிவத்திலே போட்டுவிடு, அதுவே ஒரு இலக்கியமாக மாறிவிடும் என்று. அதைத்தான் நான் அவருடைய பேச்சைத்தான் நான் கடைப்பிடித்து முதலில் எழுதிய நான் புத்தகம் துன்பம் நேர்கையிலும் சிரித்து வாழ்வோம் என்றது. அதனுடைய காரணம், எழுதுறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, புத்தகம் எழுதி இந்த இலங்கை தமிழர்களுடைய நடந்த 60-65 வருடங்களுக்கு மேலாக நடந்த சம்பவங்களை எழுத வேண்டும். எங்களுடைய தமிழ் மக்களுக்கே சில சமயம் என்ன நடந்தது என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது அந்த 60-65 வருடங்களில். எனவே அதை எழுத வேண்டும் என்றும், அதை எழுதும் பொழுது அதை வாசிப்பவர்கள் கொஞ்சம் சிறிது சலிப்பு அடையாமல் வாசிக்கணும் என்பதற்காக நகைச்சுவைகளை சேர்த்திருக்கிறேன்.
புத்தகம் வெளியிடணும் அல்லது புத்தகமாக இதை கொண்டு வரணும் முடிவு பண்ணீங்க. சரி, உங்கள் பின்னணி அரசியல் சம்பந்தமான பின்னணி இல்லை, பொருளாதாரம் சம்பந்தமான பின்னணி இல்லையா?
இல்லை.
எப்படி வந்து அரசியல் உங்களுக்கு ஆர்வம் வந்தது?
அரசியல் ஆர்வம் வந்தது இலங்கை தமிழர்களை, தமிழர்களுக்கு நடக்கும் சம்பவங்களையும் இன்னும் சொல்லப்போனால் கொடுமைகள் என்று கூட சொல்லலாம். அதற்கு நாளாந்தன் நான் கேட்கும் பொழுதெல்லாம் நான் என்னுடைய என்னால் முடிந்த அளவுக்கு எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது செய்ய வேணும் என்றுதான் என்னுடைய மனதிலே இருந்த ஆர்வம். 2009 மிக மோசமாக நடந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட பலர், அவர்களிலே பாதிக்கப்பட்டவர்கள் எங்களுடைய 92,000 விதவைகள். அவர்கள் 20 வயது முதல் 40 வயது வரை. இவர்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இப்பொழுது கூட கஷ்டப்படும் பலர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேணும் என்ற நோக்கத்தில் மக்களிடம் சென்று இந்த நடந்ததை சொல்லி, நீங்கள் உங்களாலான நன்கொடைகளை தாருங்கள், நான் அவர்களுக்கு சேர்த்து விடுவேன், அவர்களுக்கு பணியாற்றுகிறவர்களோடு மூலமாக சேர்த்து விடுவேன் என்று நான் இப்பொழுது 3-4 வருடங்களாக இதை செய்து அதுக்கு நல்ல பலாபலனம் கிடைத்திருக்கிறது.
இப்போ வந்து உங்கள் இரு புத்தகங்களுமே ஒரு வரலாற்று பதிவு மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்து தமிழர்கள் தமிழர்களை பற்றி எழுதிய ஒரு வரலாறு அப்படின்னு ஒரு தரப்பின் வரலாற்று பதிவு அப்படிங்கிற சொல்லப்படுற விமர்சனத்துக்கு உங்கள் பதில் என்ன?
வரலாற்று பதிவு தான் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் நான் எழுதிய நோக்கமே வந்து என்னுடைய இளம் சமுதாயம், எங்களுடைய இளம் சமுதாயம் வெளியில் இருக்கிறது, அதாவது புலம்பெயர்ந்து வாழும் இளம் சமுதாயத்துக்கு எங்களுக்கு எங்களுடைய நாடின் எது, நாங்கள் ஏன் அந்த நாட்டை விட்டோம், ஏன் இங்கு புறநாடுகளிலே இருக்கிறோம், இப்படியான கேள்விகளுக்கு அவர்களுக்கு மறுமணி குடும்பமாக எழுதப்பட்டதான் அது. எனவே நாங்கள் வரலாறு என்று சொல்லும் பொழுது நான் ஆக தூரத்துக்கு போக விரும்பவில்லை. 2500 வருட சரித்திரம் வரலாறு தான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன்.
சரி, நீங்கள் இந்த இளைய சமுதாயம்னு சொன்னீங்க. இப்போ இந்த இரண்டு புத்தகங்களை பொறுத்தளவில் இந்த இளைய சமுதாயத்தின் மத்தியில் இந்த புத்தகம் வந்து எந்த அளவு வரவேற்பு பெற்றிருக்கு?
முதல் புத்தகம் தமிழ் புத்தகம் இளைய சமுதாயத்தை அவ்வளவா வாசிக்க முடியாமல் அவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டார்கள். அவர்களே எனக்கு நேரில் வந்து எனக்கு நேரில் வந்து அங்கள் இது எங்களுடைய அப்பா அம்மாவே இந்த புத்தகத்தை வாசித்தார்கள், அவர்கள் நல்லா ரசித்தார்கள், ஆனால் எங்களால் இது ரசிக்க முடியவில்லை, காரணம் எங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியலை. இதை நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதினால் நாங்களும் வாசிப்போம். அதோடு எங்களிடம் பலர் கேள்வி கேட்கிறார்கள், எங்களை பற்றிய வரலாறுகள், எங்களை பற்றிய நாங்கள் யார், எங்கிருந்து வந்தோம், என்ன அந்த விவரங்களை கேட்கிறார்கள். அவர்களுக்கு நான் விளங்கப்படுத்தி சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று கேட்டார்கள். அதன் விளைவு தான் அந்த ஆங்கிலத்திலே நான் எழுதிய மற்ற இரண்டாவது புத்தகம். ஆனால் அது மொழிபெயர்ப்பு அல்ல, அதிலே உள்ள விடயங்கள் வேறு, இதில் உள்ள விடயங்கள் வேறு, நகைச்சுவைகள் ஒருவேளை கிட்டத்தட்ட ஒரே அளவாக இருக்கலாம், ஒரே மாதிரியாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஆங்கிலத்தில் நான் எழுதியது சுதந்திரம் அடைந்த பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 65 வருடங்களுக்கும் காலமாக துன்பத்துக்கு மேல் துன்பமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இளம் சமுதாயத்துக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது தகவலை கொடுக்குற புத்தகமாக இருக்கும்.
இந்த வரலாற்று பதிவு பல புத்தகங்களில் இதெல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி பல புத்தகங்களோடு ஒப்பிடும்போது உங்கள் நூல் எந்த வகையில் அது மாறுபடுது?
இது சுருக்கமானது, இது நான் கொடுத்தது சுருக்கமானது. அதாவது விவரமாக அறிய சரித்திர, நான் அதாவது சரித்திர பேராசிரியரோ சரித்திர ஆசிரியரும் அல்ல, அதை கிண்டிக்குளறி ஆராயம் என்றதும் அல்ல. எந்த விஷயங்கள் தெரியவில்லையோ மக்களுக்கு, எங்களோட குழந்தைகளுக்கு, அந்த விஷயத்தை சுருக்கமாக கொடுக்குறேன், அவ்வளோதான்.
இப்போ இந்த நூலில் வந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு விமர்சனம், இது நகைச்சுவை புத்தகமாக வரலாற்று புத்தகமான ஒரு தெளிவில்லாமல் இரண்டையும் கலந்து குழப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான ஒரு விமர்சனம். உங்களுக்கு கூட அந்த விமர்சனம் வந்து உங்கள் காது கட்டி இருக்கும்
வந்திருக்கு.
இந்த மாதிரி விமர்சனம் செய்கிறவங்களுக்கு உங்கள் பதில் என்ன?
வந்திருக்கு அது, அதில் அதை நான் அதை சொல்கிறது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் உண்டு, அதாவது அவர்கள் சொல்கிறது ஒரு நல்ல நோக்கத்தோடு சொன்னது தான். அதை நாங்கள் முதலே யோசித்தவும் இந்த நகைச்சுவையை கொடுக்கறதுன்ற நோக்கமே வாசிப்பவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல வாசிப்பவர்களுக்கு சலிப்பு ஏற்படாது இருக்கிறது தான். ஆனால் அது கொஞ்சம் கூடிவிட்டது என்பதே என்னோட அபிப்பிராயம் தான். அதாவது கொஞ்சம் நகைச்சுவைகள் கொஞ்சம் கூடிவிட்டன. நான் என்னுடைய இரண்டாவது பதிப்பிலே இது ஏற்கனவே நான் பலர் கூறியிருக்கிறார்கள், அவர்கள் கூறியது என்மேல் வைத்த அபிமானத்திலையும் கூறியிருக்கிறார் என்று கூட சொல்லலாம். ரெண்டாவது பதிப்பிலே நான் என்ன செய்ய போகிறோம் என்றால் அந்த நகைச்சுவைகளை குறைத்து அதை இரண்டாவது பகுதியாக ஒரு அடண்டம் ரெண்டாவது பகுதியாக சொல்லுவேன். இதை நான் முன்பு ஏன் செய்யவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்டால் சில சமயம் நகைச்சுவைகளை வாசித்து விட்டு பேசாமல் விட்டுடுவார்கள் முன்புக்கு, அதுக்காக தான் இடையிடையே போட்டு விட்டது. ஆனால் அது கொஞ்சம் கூடி போச்சு, அந்த நகைச்சுவைகள் கொஞ்சம் கூடிவிட்டன, அதை நான் ஒத்துக்கொள்வேன்.
சரி, அடுத்து வந்து இப்போ நாடு கடந்த தமிழீழ அரசு அந்த அமைப்பில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி அந்த அமைப்பில் இருக்கிறவங்க பொதுவாக வந்து ஒரு கடுமையான போக்கு கொண்டவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பிம்பம், நான் அதுதான் அப்படின்னு நான் சொல்ல வரேன்.
சரி,
இப்போ நீங்கள் வந்து அரசியல் பற்றி எழுதியிருக்கிறீங்க, நீங்கள் ஒரு கடுமையான போக்காளர் அப்படின்னு சொல்லுவாங்களா உங்களை?
இல்லை, நான் கடுமையான போக்காளர்னு சொல்லறதுக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வந்து ஆயுதம் ஏந்தி போராடவில்லை, அதாவது அது ஒரு ஒரு நான் வயலன்ஸ், அதாவது சத்திய வழியில் தான் போய்கொண்டதை தவிர நாங்கள் ஆயுதம் ஏந்தவில்லை. அப்பப்போ இலங்கை அரசாங்கம் செய்யும் கொடுமைகளை நாங்கள் எடுத்து காட்டுறோம். எங்களுக்கு உண்ட உரிமைகள், எங்களுக்கு உண்ட சலுகைகளை நீங்கள் தந்தையாக வேண்டும் என்ற ஒரு இதில் புலம்பெயர் தமிழர்களின் ஒரு அமைப்பே தவிர அது ஒரு கடுமையான போக்குன்னு நான் சொல்வதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன்.
சரி, உங்கள் அடுத்த முயற்சி என்ன சொல்லுங்களேன்?
இன்னும் சொல்லப்போனால் நான் நாடு கடந்த அரசாங்கத்தில் கூட அவரோட சேர்த்து கொண்டேன்னா அவர்களோட சேர்ந்து நான் என்னுடைய மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அதாவது என்னுடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்களே, இன்றும் பாதிக்கப்படுகிறார்கள், பாதிப்பு நின்றுபாடில்லை, அதோடு சேர்ந்து எங்களுடைய உரிமைகளை நாங்கள் மீண்டெடுக்க வேணும். ஆரோடு ஒத்துழைக்க முடியுமோ அவர்களோட ஒத்துழைத்து, நான் தனியாக முடிவு செய்ய முடியாது. நாடு கடந்த தமிழர்கள் சேர்ந்ததே அதன் காரணம்தான். நாங்கள் அதை கொஞ்சம் சிறப்பாக செய்கிறோம் என்பது என்னுடைய பணிவான எண்ணம்.
சரி, மிக்க நன்றி விக்டர் ராஜலிங்கம் அவர்களே. உங்களது குறுகிய பயணத்தில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்காக வந்திருக்கும் நீங்கள் SBS ஒலிப்பதிவு கூடத்திற்கு வந்து இந்த நேர்முகத்தை வழங்கியுள்ளீர்கள், மிக்க நன்றி. விழா வெற்றி பெற எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.
நன்றி, என்னை இங்கே அழைத்து எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கேன். நன்றியுடைய
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.